పటుర్వాగేహైవ యదిరపి జటీవ తదితర నరో వా యః కశ్చిద్ భవతు భవ కిం తేన భవతి యదీయం హృత్పద్యం యది భవదధీనం పశుపతే తదీయస్వం శంభో భవసి భవభారం చ వహసి. శివానంద లహరిల 11వ శ్లోకం. శివానంద లహరి ప్రకరణం ரொம்ப பிரசித்தமானது, பக்திரசபூரிதமானது. அதையும் இல்லாமல் சாஸ்திர ரகசியங்களை கொண்டதான ஒரு பிரகரணம். ஆச்சாரியால் எப்படிப்பட்டதான பிரகரணம் பண்ணினாலும் அதுல முக்கியமாக உபனிஷத் தத்துவங்களை நன்றாக பதிச்சு சாதாரணமாக இருக்கிற மனுஷியாளுக்கும் புரியும்படி எழுதுற வழக்கம். அதுல விசேஷமாக சிவபக்தியானது ரொம்ப முக்கியம் என்றும், இந்த சிவபக்தியினால்தான் அத்வைத வாசனையானது நன்றாக ஈடுபடுங்கிற அபிப்பிராயத்தில் அந்த சிவனை பத்தி அழகா நமக்கு சொல்லிட்டு இருக்கார். சாதாரணமாக மனுஷியாளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சிவனை பூஜிக்கிறதுனா நாம் எப்படி இருக்கணும், சன்னியாசிகளாகத்தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அவைகள்லாம் போக்கணும். இந்த ஸ்லோகங்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்கார், உங்களுக்கு எப்பப்ப என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அத்தனை சந்தேகங்களையும் நீக்கும்படி பண்ற. முக்கியமா இது வேணும், பக்தி மார்க்கத்திலேயோ உபாசனா மார்க்கத்திலேயோ சிலதை நம்ம போய் நேரா கேட்க முடியாது, என்ன சங்கோச்சமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்ல, அவ என்ன நினைப்பாளோ நம்மளை பத்திங்கிற விஷயம் இருக்கும். சொல்றவாளுக்கும் என்னன்னா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இதென்ன தனியா சொல்லணும் அப்படின்னு அவ நினைப்பா. நமக்கு கேட்கறது கட்டம், சொல்றவாளுக்கோ ரொம்ப சுலபம், இது ஏன் சொல் கடைசியில என்னென்ன தெரியாமலேயே போயிடும், அப்படி இருக்கப்படாது. ஆகையால் எந்த சந்தேகம் வந்தாலும் அதற்கு வரக்கூடியதான எல்லா சந்தேகத்துக்கும் நிவர்த்தி பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். இதுல எந்நிலையில இருந்தாலும் மனிதன் பரவாயில்ல, சிவனை தியானம் பண்றதுக்கு அவர் குழந்தையா இருக்கலாம், உபநயனமான பிரம்மச்சாரியா இருக்கலாம், இல்ல கல்யாணம் பண்ணிட்டு வீட்டிலேயே தர்மங்கள் பண்ணி கொண்டவரா இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கலாம், அதுக்கு மேல சன்னியாசியாகவும் இருக்கலாம். எக்கஷ்டித் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சிவனை நாடுவதற்காக எனக்கு என்ன குவாலிபிகேஷன், மனிதனா இருந்தால் போதும், வேற ஒன்னும் வேண்டியதில்லை. ஆனா பகவானுடைய பக்தி நம்ம மனசுல இருக்கணும், அவ்வளவுதான். அவன் எந்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த ஆசிரமத்தில் இருக்கேனே அந்த ஆசிரமத்தில் இந்த கவலையே வேண்டாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒண்ணு கணக்கில் இல்ல, ஆனா எப்படி இருக்குன்னு, யாருடைய இதயமானது பகவானிடத்துல அதீனமா ஆயிடுதோ அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமா ஆக வேண்டியது என்ன, நம்ம மனசானது பகவத் அதீனமா ஆகணும். பகவத் அதீனமாக நம்ம மனசாச்சுன்னா என்ன ஆகுதுன்னு, பகவான் நமக்கு அதீனமாயிடுறான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய மனசை நீங்க பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினால் பிறகு என்ன ஆகுதுன்னு, பகவானானது உங்களுக்கு அதீனமாயிடுறாரு. பகவான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேர நடுவில் கொண்டு போய் வேணும் வச்சு விட்டார், என்ன சுவாமியினர் அப்படி எல்லாம் பண்ணலாமா, சாரதியா இருக்கிறவர் யார் கேட்கறதவர, ஜெகத் பிரபு யுத்தத்துக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இதை தாண்டி அந்த பக்கம் போடாது, அவா இந்த பக்கம் வரப்படாது, அப்படி இருக்கும் பொழுது சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபய மேச்சுதா, இரண்டு சேனைகளுக்கு நடுவில் கொண்டு போய் வைனர், நோமான்ஸ் லேண்ட், அதுல வைக்கலாமா போலாமா, போடப்படாது, யார் கேட்கறத வர என்ன பக்த பராதீன. அர்ஜுனன் கேட்கிறான், கைர்மஹ மயாசஹ யோத்தவ்யம் அஸ்மின் ரண சமுத்தியமே, இந்த யுத்தத்துல யாரோட நான் யுத்தம் பண்ணணும், என்னோட யுத்தம் பண்றதுக்கு யார் சித்தமா இருக்கா, அவளை பார்க்கணுமா வேண்டாமா, அதுக்காக ரெண்டு சேனைகளுக்கு நடுவுல தேர வச்சிருங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் கொண்டு வச்சு வச்சுட்டு எங்க வச்சார், யாருக்கு முன்னாலும் நிச்சயமா வைக்கணுமோ அங்க வச்சுட்டார், பீஷ்ம துரோண பிரமுகதா. வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்க கூடாதோ? பீஷ்மாச்சாரியருக்கும் துரோணாச்சாரியருக்கும் நடுவில் கொண்டு போய் வச்சிருக்க, வச்சுட்டு அது ஒண்ணு இருக்கப்படாதா? உவாச்ச பார்த்த பசியைத்தான் சமவேதான் குருநிதி. ஏ பார்த்தா அர்ஜுன்னே பாரப்பாட்டார், எல்லாம் உன்னோட யுத்தம் பண்றதுக்காக வந்திருக்க. இவர் உங்களை தாத்தா, உங்களை வளர்த்தவர். இந்த ஆச்சாரியன் உமக்கு எல்லாம் முதல்ல வில்ல எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தவர். இப்ப உன்னை கொல்றதுக்காக ரெடியா வந்திருக்க, பார் அப்படிங்கிற இந்த பாருன்னு சொன்ன வார்த்தை இருக்க, அதுதான் சார் ப்ராப்ளமே. அது வரைக்கும் ஒன்னும் ஆகல. பாருன்னு சொன்ன பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, என்னடா இதுன்னு பிரமம் வந்தது. அதுக்கப்புறம் அழுதான் எல்லாம் பகவான் அர்ஜுனார் கீதோபதேசம் பண்ணார். இருக்கட்டும், ஏன் சொல்ல வந்தேன்னா, எப்படிப்பட்டவனாக இருந்த போதிலும் அந்த பக்தின்னு ஒன்னு இருக்குமே, ஆனால் பகவான் தாசியத்துக்கும் சித்தமா இருக்காராம். அதே மாதிரிதான் பகவத் தத்துவம், உங்க மனசை பகவானுக்கு தாங்கள் அர்ப்பணம் பண்ணி நிலையானால் பகவான் உங்களுக்கு எது வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கார். இதுதான் நமக்கு வேண்டியது. ஆகையால் நீங்க கேட்ட கேள்வி என்ன, பகவானை சிவனை தியானம் பண்ணுவதற்கு மனிதனுக்கு வேண்டியதான தகுதி என்ன? ஆனா பெண்ணா, குழந்தையா, வயசானவரா, வைராக்கியம் வந்தவரா இல்லையா, காசு இருக்கிறவரா இல்லாதவரா, வேதாத்தியனம் பண்ணிடவரா இல்லாதவரா, இப்படி ஆயிரம் சந்தேகங்கள் வரும். என்னையும் காப்பாத்துவாரா பகவான்? இந்த சந்தேகமே வேண்டாம். நீங்க மனுஷன்னு நினைச்சுட்டு இருந்தாலையானால் மானிட பிறவியும் நீங்க நினைச்சுட்டு இருந்தா போறோம். ஆனா என்ன வேணும், எந்த குவாலிபிகேஷன் வேணும்? பகவான் இடத்துல பக்தி வேணும். அந்த பக்தினா என்ன? உங்களுடைய இதயமானது பகவானுக்கு அதீனமா பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க பகவானுக்கு எல்லாத்தையும் உங்க சரீரத்தையும் மனசையும் கொடுக்க தயாரா இருக்கணும். அது ஒன்னு இருந்தா போறோம். பகவான் என்ன பண்ணிருக்காரு, அவர் இன் ரிட்டர்ன் உங்களுக்கு தாசனா ஆறதுக்கு தயாரா இருக்காராம். அதனால்தான் இந்த பகவான் இடத்துல இது ஒண்ணு போறும் அப்படிங்கிற விசேஷமான ஒரு தத்துவத்தை இங்க சொல்றார். ஆனா நாம் வேதோக்தமான தர்மங்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு நமக்கு சில ஆசிரமங்கள் சொல்லியிருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், இந்த நாலு ஆசிரமங்களும் தர்மத்துக்காகத்தான் வந்திருக்கு, தர்மத்தை பண்ணுவதற்காக. பிரம்மச்சாரியா இருக்கிறவன் என்ன பண்றான்? வேதாத்தியனம் பண்றான். அதான் சுவாத்தியாயோ அத்யேதவ்யா, இது பெரிய தர்மம். சுவாத்தியாய பிரவசனாத்யாம் சாத்தியாய பிரவச்சனே தைத்தரியோபனிடத்துல 13 தரம் ரிப்பீட் பண்ணிருக்காரு. சுவாத்தியாய பிரவச்சனேஜா, சுவாத்தியாய பிரவச்சனேஜா, இதுக்கு வேதத்தை மறக்காதீப்பா. வந்த வரைக்கும் எந்த வேதம் இருக்கோ அது சொல்லிட்டே இருக்கோ தினந்தோறும். ஆம்னா யானாமயோகேனா வித்யாம் பிரசித்திலாமிவா. நான் வேதம் வாசிக்கலையே என்ன பண்றதுன்னு, எதை வாசிச்சாலோ அதை விடாம படிங்குவா. ஸ்தோத்திர வாசன்ற கேள் ரைட் போருமே, அதையும் சொல்லிருக்கா. வேத பாதஸ்தவம்னு இருக்கு. அதே போல ஸ்தோத்திரமா இருக்கே அதை வாசிக்கலாமே, அதே போலயே மற்ற எத்தனையோ பதார்த்தம் இருக்கே வாசிச்சுட்டே இருந்தோம். அதை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு என்ன ஆறு, பக்தி வளர்கிறது, நம்ம பாபங்கள்லாம் அகன்று போறது. இப்படி பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வேதாத்தியனம் பண்றது ஒண்ணுதான் மிக சிறந்ததான ஒரு தர்மம். அவன் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் சமிதாதானம் பண்ண வேண்டியது, வேதத்தை வாசிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமத்தில் சதுருஷமான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இவனும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றான், அந்த அம்மாவும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றான். அதை நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ண, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றான் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்தும் பண்ற, ரெண்டு பேரும் தனித்தனியாகவும் பண்றான். அதனால்தான் ராமாயணத்துல சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பொழுது ஜனகர் சொல்றார், இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவா, உன்னுடன் சேர்ந்து தர்மத்தை பண்ணுவாள், தர்ம சகச்சரீதவா, தர்மம் பண்ணும் பொழுது உனக்கு ஒத்துழைப்பாள். ஸ்திரீகள் புருஷர்களுக்கு ஒத்துழைச்சாலே போறோம். நீங்க பூஜை பண்றீங்கன்னு உட்கார்ந்தா சந்தனத்தை அரைச்சு கொடுத்து புட்பத்தை எடுத்து வச்சு ஊதுவத்தி எல்லாம் நிறைய எடுத்து வச்சு அந்த இடத்துல பண்ணினாலே நீங்க பண்ணின புண்ணியத்துல பாதி புண்ணிய அவளை கொண்டு, என்ன தம்பத்தியோ சகாதிகாரா, யாகம் பண்ணும் பொழுதும் சகாதிகாரா, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான். யார் ஒத்தர் பண்ணினாலும் ஜாயிண்ட் அக்கவுண்ட், ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சமானமா பலம். சரி, அதுக்கப்புறம் ஒருத்தர் டவுட் கேட்டார், அந்த அம்மா முன்னால போயிட்டார் சார், இவர் பின்னால போறார், அதுக்கப்புறம் இவர் பண்ணின தர்மங்களை பங்கு உண்டான்னு? உண்டு. அதே போலயே ரிவர்ஸ்ல இருந்தாலும் அந்த அம்மா பண்ணினாலும் இவருக்கு பங்குண்டு. தர்மமானது அப்படி சொல்றது, எல்லோருக்கும் சமானம். அந்த குடும்ப ஆசிரமம் இருக்கு பார்த்தீங்களா, விவாகம் கிரகஸ்தாசிரமம், கிரகே திஷ்டதீதி கிரகஸ்தா. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு அப்படி, அதனால்தான் எல்லா ஆசிரமத்தை விட கிரகஸ்தாசிரமம் மிக சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வேகத்தை வேகமாக சம்பாதிக்கலாமோ இல்லையோ, தர்மத்தை தர்மத்தை சம்பாதிச்சோமே, ஏன்னா ஜனங்கள் சௌக்கியமா இருக்கலாம், இவாளும் சௌக்கியமா இருக்கலாம். இது ஆனபுரம் மூணாவது ஆசிரமம் இருக்கு, அது என்ன, வானப்பிரஸ்தாசிரமம். வனம் பிரதி பிரஸ்திதா வானப்பிரஸ்தா, வீட்டுக்குள்ள இருந்து யஜ்யாகாதிகள் கர்மாக்கள்லாம் பண்ணிட்டே இருக்கா, எல்லாம் பண்ணியாச்சு. அதே மாதிரியே என்ன பண்ணியார், குழந்தைகளை பத்தண்டா அவளுக்கு தர்ம மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாச்சு. இது உங்களுடைய டியூட்டி. நமக்கு என்ன டியூட்டி, ஏதோ நான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படாத, உங்க குழந்தைகளையும் பண்ண வைக்கணும். நம்ம ஆத்துல பூஜை நடந்தது என்னால், ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி, நீங்க பூஜை பண்றது இல்ல, குழந்தைகளை உட்கார வச்சு அவளால பூஜை பண்ண வைக்கணும். அவளுக்கு தெரியணும் எப்படி பூஜை பண்ணணும்ங்கிறது தெரியணும், என்னென்ன பண்ணணும்னு தெரியணும். பெண் குழந்தைகளா இருந்தா அவளுக்கெல்லாம் சொல்லி என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும், எப்படி அரேஞ்ச் பண்ணணும், இவைகள்லாம் சொல்லி கொடுக்கணும். அதான் அம்மா எப்படி வளர்க்கறான்னு பாக்கணும். ஒரு ஆத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அவ ஆத்துல அம்மா எப்படி இருக்குன்னு கவனிப்பா, அவ எப்படி வளர்க்கறான்னு கவனிப்ப. அப்படி நல்ல வளர்ப்பு இருக்கமே, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், தானா தெரியும். அப்படி அந்த தர்மமானது சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தான பிறகு கடைசி வரைக்கும் தானே இந்த வீட்டிலேயே உழந்துட்டு இருக்கணும்ங்கிறது கிடையாது. ஒரு 60 வயசு ஆயிடுது, அதான் சஷ்டப்த பூர்த்தின்னு ஒண்ணு பண்றோமோ இல்லையா, அதுல என்ன, 60 வயசு ஆயிடுத்து, இனிமேல இந்த வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் மாட்டு பண்ணு கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்க தனியா ஏகாந்தே சுகமஸ்யதாம், ஏகாந்தமா இருந்துட்டு நாம் பகவத் பஜனையே வரவழிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி, நான் தான் இருப்பேன், நான் சொன்னபடிதான் கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்றது நம்ம இல்ல. அப்ப என்ன பண்ணினா, அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தா எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனியா இருக்க கத்துக்கிறாளாம். அதுக்காகத்தான் வானப்பிரஸ்தம், வீட்டை விட்டு தனியா போயாச்சு. இனிமேல் வீட்டுல இது நடந்தது அது நடந்தது இந்த விவகாரம் கவலை இல்ல, அவ பாத்துப்பா. அவளுக்கு இந்த வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். ஹோம் மேக்கருங்கிறாளோ இல்லையோ, அது எப்படி அந்த வீட்டுல என்னென்ன வருமோ, காசு வந்தா எப்படி சமாளிக்கிறது, என்ன சமல் பண்றது, ஒரு அவசரத்துக்கு நம்ம எப்படி பண்றது, இவைகள்லாம் அந்த குழந்தைகளுக்கு புரியும்படி சொல்லணும், அனுஷ்டானம் பண்ணணும். பிறகு அவள்கிட்ட கம்ப்ளீட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணி நீங்க போயிடணும். சாதாரணமா நீங்க இருக்கிற பரியந்த அவளுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு கட்டம் வந்து அவ பாத்துப்பா. இவ வெறுமனா இருப்பா, சின்ன குழந்தை இருந்தா பாட்டி கிட்ட சொல்லி கொடுத்து விட்டு நீ பாத்துக்கோமான் சினிமாக்கு போயிடுவா. இந்த பாட்டி வெளியிலயும் போக முடியாது, கோவிலுக்கும் போக முடியாது, ஒண்ணும் போக முடியாது. 6 மணியில வருவா, 6 மணி நேரம் ஆகும், வெளியில போன டிராபிக்கும்பா. பாத்தீங்களா விவகாரம் என்ன, இது கஷ்டம்னு மட்டும் இல்ல, குழந்தைகளை வளர்க்கறதுக்கு வயசுன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா. ஆனா விவகாரம் என்னடா, நம்ம நமக்கு வேண்டியதான எல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு ஏகாந்தமா இருக்க பழகணும். அந்த தனிமையா இருக்கக்கூடியதான வழக்கம் உங்களுக்கு வரணும். பெரியோர்கள் இல்லாமலேயே எல்லா ப்ராப்ளம் வந்தாலும் அதை சமாளிக்க கூடியதான கெபாசிட்டி அவளுக்கு வரணும். என்ன யோஜனை பண்ணிருக்கான்னு பாக்கணும் பெரியவா. இதுதான் வானப்பிரஸ்தாசிரமம். வீட்டுக்கு அந்த கிராமம் இருக்கே, அந்த கிராமத்துக்கு வெளியில ஒரு இடத்துல குடிச்சைய போட்டு தனியா வாழ்வாவா. அப்ப என்ன, வீட்டுல இருக்க போல மிக்சி கிரைண்டர் ஒன்னும் கிடையாது, இது வேணும் அது வேணும்னு ஒன்னும் கிடையாது. அவ ஏகாந்தமா என்ன கிடைக்கிறதோ அதோட வாழ்ந்துட்டு இருப்பா. இது நமக்கு தெரியணும். ஏதாவது ஒன்னு குறைஞ்சு போச்சுன்னா நமக்கு எவ்வளவு துன்பம் வருது பாத்தீங்களா வாழ்க்கையில. இது இல்ல அது இல்ல, 1 மணி நேரம் கரண்ட் இல்லங்கிறத இவன் அழறான். கரண்டே இல்லாத காலத்துல எப்படி இருந்தாவா, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமே. நம்ம பழைய நாள்ல டிவி இருந்ததா, ரேடியோ இருந்ததா, ஒண்ணுமே கிடையாது, மிக்சி இருந்ததா, கிரைண்டர் இருந்ததா, அவன் வாழவே இல்லையோ, நன்னாத்தான் வாழினான். நீங்க என்னென்ன சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களோ இதெல்லாம் அவாளும் பண்ணினான். ஆனா இவ்வளவு அவசரமாவே படல, என்ன சாஸ்திரம் 12:30 மணிக்கு தான் சாப்பிட வருவார், மாத்தியான ஞான பிறந்த வருவா. அவ பாட்டுக்கு ஒரு 8 மணிக்கு ஆரம்பிப்பா அவ்வளவு, அது பாட்டு நிதானமா ஓடிட்டு இருக்கும், கரெக்டா அந்நேரத்துக்கு சரியா வந்துட்டு இருக்கும். இப்ப ஒரே அவசரம்னா காலம் எழுந்ததுமே இவர் வேகமா போறாரா அந்தமா வேகமா வேலை செய்யறாளா தெரியல. அப்படி வேலை செஞ்சு என்னாச்சு, ராட் ரேஸ் அவ்வளவுதான். அப்படிலாம் இருக்கு இப்ப. அதனால அதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் ஓய்வு கொடுத்துட்டு தனியாய பழகக்கூடியதான ஒரு ஆசிரமத்துக்கு என்ன பேரு, வானப்பிரஸ்த ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல பகவான் ரொம்ப தியானம் பண்ணுவா, ஜபம் பண்ணுவா. இதனால அவளுக்கும் மனசாந்தி ஏற்படும். என்னைக்காவது குழந்தைகள் வறுமையானால் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லப்பா, எல்லாம் சரியாயிடும்னு மனசுக்கு நிம்மதியை கொடுப்பா. மனசு கவலையே இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒன்னும் இல்ல சரியா போயிடும்பா அப்படின்னு 4 வார்த்தை சொல்றேன் பார்த்தீங்களா ஹிதமா, அது ரொம்ப வேண்டி இருக்கு. சூத்திங் வேர்ட்ஸ் ரொம்ப வேணும். நமக்கு கவலையோட இருக்கும், வந்துருதே ப்ராப்ளம் என்ன பண்ணுவேன் கொதிச்சுட்டு இருக்கான், இது பெரிய ப்ராப்ளம் தான், இதை பெரிய பெரியதெல்லாம் வந்திருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா மனசுக்கு ஒரு சந்தோஷம். அந்த வார்த்தை சொல்றதுக்காகத்தான் தனியே ஏகாக்கிரமா இருந்தார். என்ன ப்ராப்ளத்துக்குள்ளேயே நீங்களே இருந்தேன்னா உங்களுக்கே கவலை வந்துடும். அதனால ப்ராப்ளத்தை விட்டு நகன்று நின்று அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்படி ஒரு ஆசிரமம் சொன்னார். இப்படி ஆன பிறகு எல்லாமும் ஆயிடுது, இனிமேல நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாவே இருந்துடலாம், நம்மளுடைய தேவ பசங்களுக்கும் இல்ல, நாமும் தனியா இருக்க சித்தமாயிட்டோம் அப்படின்னா சன்னியாசம் வாங்கிப்பா. அப்படி சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு அவளுக்கு சித்தமா இல்லைன்னா வனப்பிரஸ்தாசிரமத்திலேயே விட்டுருவா. அப்படி இருந்தாலும் எவ்வனே விஷயம் சைஷவே அபியஸ்த வித்யானாம், சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது படிப்பை வாசிக்க வேண்டியது, எவ்வனே விஷயம் நல்ல யவனம் வரும்பொழுது விஷயங்களை அனுபவிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் எல்லாம் விட்ட பிறகு யோகேன அந்தே தனுத்தியஜாம் வார்த்தகே முனிவருத்தீனாம் வார்த்தக்கியம். ஒரு 60 வயசு ஆயிடுதுன்னா முனிவருத்தீனாம் அனாவசியமா அது வேணும் இது வேணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இந்த சப்பலம் எல்லாம் இருக்கக்கூடாது, ஏகாந்தமா இருந்தா அனுபவிச்சாச்ச, நாம இதெல்லாம் அனுபவிச்சாச்சுன்னு ஒரு திருப்தி பரியாப்தி மனசுக்கு வரணும். அப்படி வந்த பிறகு வார்த்தகே முனிவருத்தீனாம் யோகேன அந்தே தனுத்யஜாம் யோகேன, அது எல்லாத்தையும் விட்டு பிராணாயமம் பிரத்யாகார தாரணா தியான சமாதி வரவழைச்சுண்டு சரீரத்தை தானே விட்டுருவலாம். இப்படி ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமம் கிடைச்ச பிறகு யத்யாசிரமம், இனிமேல எதுவும் தேவையில்லை அப்படின்னு வரிசையா பாருங்க. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது 10 சட்டை 12 சட்டை 10 டிரஸ் வனப்பிரஸ்தாசிரமத்தில் 2 3 தான், 3 தான் அலவுடு. ஒன்னு காயணும், ஒருவேளை மழை வந்து மழை வந்துன்னு வருமாங்கிறீல வரும் வந்தது காயலையே தான் இன்னொரு டிரெஸ் அவ்வளவுதான். யதீஸ்வராளுக்கு அவ்வளவுதான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கூடாது. நம்ம இது வேணும் அது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது பார்த்தீங்களா, இது இருக்கக்கூடாது, எதையும் சஞ்சயம் பண்ணப்படாது. அதனாலதான் அவளுக்கு ஒரு ஆசிரமம் போதித்து, நமக்கு எவ்வளவு 3 பெட்ரூம் பிளாட்டா இருந்தாலும் போற அலைங்கிறோம், ஏன்னா பாதி சோஃபாவே அடங்கிடுது, அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த கொடி இருங்க அந்த கொடி, யாரும் உட்கார்றதில்ல, அது தூசி அடைஞ்சிட்டு இருக்கு அவ்வளவுதான். ஆசிரமத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணுமே கிடையாது, கீழே ஒரு மனை இருக்க மனையில உட்கார்ந்துட்டு இருப்பா, எதையும் சேர்த்துக்கிறது இல்லை. பாருங்க சில ஆத்துக்கு பண்ணலாம் பெரிய அல்மைரா கிளாஸ் டோர், அதுல வரிசையா இந்த டீ கப் வச்சுட்டு இருப்போம், யாருக்கும் டீ கொடுக்கறது இல்ல, கப்பு மட்டும் அங்க இருக்க நீட்டா தோச்சு. என்ன சுவாமி என்ன, அது ஒரு அழகு, எதையும் சேர்க்கறது இல்ல. அப்படி இருந்தா இது மாதிரி அந்த ஆசிரமத்துல மேல போக போக என்ன பண்ணிருக்கோம், பகவத் பக்தி தான் பிரதானமா இருந்தது. அந்த பகவத் பக்தி என்ன பண்றோம், உலகம் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும்ங்கிற எண்ணம் இருந்தது. இப்படி 4 ஆசிரமங்கள் நம்ம இதுல சொல்லியிருக்கு. எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் பரவாயில்லைங்கிறார். எதிரபி ஜடீவா ததிதரோ நரோவா யக்கச்சித் பவது பாவா கிம் தேன பவதி வட்டுர்வா, பிரம்மச்சாரியா இருக்கட்டும் கேஹீவா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கட்டும், இந்த கிரகஸ்தாசிரமம் இருக்க எல்லா ஆசிரமத்தை விட மிக சிறந்ததான ஒரு ஆசிரமம். ஏன்னா எல்லோருக்கும் ஜீவனத்தை அளிக்கக்கூடியதான ஆசிரமம். வேதாத்தியனம் பண்ணக்கூடியதான பையன் நம்ம சமைச்சுக்க மாட்டான், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆத்துக்கு வந்துடுவான், வாரம் வாரம் ஒரு நாளைக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆத்துல, திங்கக்கிழமை ஒரு ஆத்துல, செவ்வாய்க்கிழமை ஒரு ஆத்துல. அந்த வீட்டில் இருக்கிறவ கிரகஸ்தால் என்ன பண்ணுவாளாம், வேதாத்தியனம் பண்றவாளுக்கு நம்ம அன்னத்தை கொடுக்கணும் அப்படி ஒரு சம்பிரதாயம். ஒரு நாளைக்கு ஒரு பையன் வருவான், அவனுக்காகவே முன்னாலேயே சமைச்சு பழையதா இருந்தாலும் பரவாயில்லை போட்டுருவான், காலம் எழுந்து வருவான் சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு அவன் போயிடுவான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப விவகாரம் என்னாச்சு, இந்த பிரம்மச்சாரிக்கு சமைச்சுக்கிறதுங்கிற ஒரு ப்ராப்ளம் இல்லை, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவ பிரம்மச்சாரிய காப்பாத்தினும். கிரகஸ்தாசிரமத்தில் யாருமா இருந்தாலும் சாப்பிடுற காலத்துல வெளியில வந்து பார்க்கணுமா, யாராவது வந்தா அவளோட சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லு. அதிதி தேவோ பவா, எல்லோருக்கும் ஆகாரம் விட்டுத்தான் நம்ம ஆகாரம் சாப்பிடணும். ஆகாரம்ங்கிறது காமன் ப்ராப்பர்ட்டி. பகவான் அன்னத்தை கூட அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அன்னாத் தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாதானி ஜீவந்தி. எல்லா பிராணிகளும் அன்னத்தினால்தான் வாழறது, அன்னத்துல பிறக்கிறது, அன்னத்தினால்தான் அழியுது. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், அன்னத்தை இடணும். இது எல்லோருக்கும் அன்னத்தை கொடுக்கறது பெரிய தர்மம். அது பழைய நாள்ல காசிக்கு போவா, இங்க இருந்து நடந்து போவா, ட்ரெயின் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நடதான். என்ன, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செட்டு போட்டு இருக்கா, இன்னொரு செட்டு எடுத்துட்டு போவா, அவ்வளவுதான். அது வேணா நடந்து போயிட்டே இருப்பா. எங்கே சாப்பிடுறதுன்னு, எந்த ஆத்துல வேணாலும் உட்கார்ந்து அந்த ஆத்துல சாப்பாடு போடும், ஜெனரல் ரூல். யாரு என்ன ஒண்ணும் கிடையாது, கிராமத்துக்கு போவா, அக்ரஹாரம் இருக்கா, இங்க உட்கால உட்காருவா, உட்கார்ந்துமே அவன் வந்து சாப்பிடும் போம்பா. சரி, இதுக்காக பஞ்சபட்ச பிரமாணங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, இருக்கிற அன்னத்தை போட்டு ரசம் போடுவா, மோர் போடுவா, அது நிறைய இருந்துட்டு இருக்கும். விவகாரம் என்னென்ன, சாப்பிட வேண்டியது, படுத்துக்க வேண்டியது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு மறுபடியும் நட கட்ட வேண்டியது, இப்படி போயிட்டு இருக்கா. பாஷை தெரியாதுன்னு, இந்த பாரத தேசம் முழுக்க ஒரே பாஷை தான், என்ன சம்யன்னா ஆகாரம் இருக்கா, இருக்கு, அவ்வளவுதான். ஹிந்தி வாசிச்சாலோ தமிழ் வாசிச்சாலோ தெலுங்கு வாசிச்சாலோ ஒண்ணும் கிடையாது. ஏன், தர்மம் எல்லாத்தையும் ஒன்னாக்கி எல்லோருக்கும் இந்த தர்மம் அன்னமிடணுங்கிறது. இந்த ஊர்ல வந்தா அரிசி போடுறாள், நார்த் இந்தியா போனா அவன் சப்பாத்தி கொடுப்பான், ஏதோ ஒண்ணு சாப்பிடு, வயசுக்கு சாப்பிட வேண்டியது. இப்ப கிரகஸ்தனா இருக்கிறவன் இன்னொரு கிரகஸ்தனை காப்பாத்திட்டு இருக்கான். அதே போலயே என்ன, சன்னியாசி வந்து அவளுக்கு பிக்ஷை போட்டு இருப்பான். சன்னியாசிய வந்து அவளுக்கு பிக்ஷை இடுறது யாரு, கிரகஸ்தன் தான். இப்ப இந்த கிரகஸ்தாசிரமங்கிறது எவ்வளவு, சதுர்நாம் ஆசிரமாம் தூ கிரகஸ்தோயோ நிருச்சத. மனு சொல்றார், நாலு ஆசிரமத்துக்கும் பேசிக்கா இருக்கிற ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம், அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சுகமா இருந்துட்டு நடக்காதேன்ட்டார் சுகஸ்வாமி. ஆனா விவகாரம் என்ன, எதற்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றார், அதுக்குத்தான். ஏன்னா உலகத்துல எல்லோரையும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஆசிரமம், ஒரு கிரகஸ்தனை நாடி நாய் நிக்கிறது, நாய்க்கு அன்னமிழனும் தினந்தோறும். சியாமௌ சியாம சபளவு சுவானௌ சியாம சபளவு அப்படின்னு வைவஸ்வத குலோத்பவம். ராத்திரி வேளையில சாப்பாடு நாய்க்கு போடணும், காலம்புரம் நீங்க சமைச்ச பிறகு அதை ஒரு பிடி மேல எடுத்துட்டு போய் காக்காவுக்கு போடணும் பாருங்க. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பண்ண புறாவுக்கு போட்டுட்டு இருக்கான், ஒவ்வொரு கோயிலும் போட்டு இருக்கான், பசுமா அட்டக்கம் போடணும். இப்படி விவகாரம் என்ன, நம்ம போட்டதான அன்னம் பக்வான்ன சுவாமினவு உபவ் பிரம்மச்சாரி பிக்ஷுச்ச பக்வான்ன சுவாமினவு உபவ். உங்க அதுல சமைச்சா அதுல ஒரு பகுதி பிரம்மச்சாரிக்கும் ஒரு பகுதி சன்னியாசிக்கும். இந்த கிரகஸ்தன் அவன் தர்மத்தை பண்றான்னு எப்படி தர்மத்தை பண்றான், இதுதான். அதோட ஒண்ணும் இல்ல, நீங்க பாத்திரத்தை அலம்புறா இல்லையோ, அலம்பி அந்த அரிசி பெருக்கல்ல அன்னத்தனுடைய பருக்கு இருக்க, அதப்படி காவால போயிட்டு இருக்க, அதை எறும்பு சாப்பிடுற அந்த புண்ணியம் கொண்டு நம்ம அதுல விம் போட்டு சோப் போட்டு அதுவும் சாப்பிடப்படாம பண்ணிட்டு இருக்கோம். லோகம் பார்த்தேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். காலம்பரம் கிரகஸ்தாசிரமம் வீட்டுக்கு முன்னால கோலம் போடுவான் அரிசி மாவுனால, அது அந்த எறும்புகள்லாம் சாப்பிடும். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏதோ சொல்லிட்டு இருக்கானே, அது அன்னைக்கே நம்ம பார்த்தோம். நீங்க ஸ்நானம் பண்ணினதான ஜலம் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே வேஸ்டா படாத, அந்த கணத்தடியில ஸ்நானம் பண்ணுமா, அந்த ஜலம் எல்லாம் வரிசையா அங்க இருக்கக்கூடியதான மரங்களுக்கு போ. நம்ம பாத்ரூம்ல போறோம், இதெல்லாம் வேஸ்டா சமுத்திரத்துக்கு போறது. அவ என்னைக்கு எப்படி வாழ்ந்தா எப்படி சகாயம் பண்ணினான்னு பாக்கணும். ஒவ்வொன்னும் சொல்றது, நீங்க வந்து சொசைட்டில என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியில சுற்றுப்புறத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், நல்ல காத்து நிழல் மரங்கள்ல இருந்து வேணும், அந்த புளிய மரம் இருக்க வேணா அதனுடைய கட்டையை உபயோகப்படுத்துற, அந்த புளிய உபயோகப்படுத்துற, புளியன் துளிர உபயோகப்படுற சாப்பிடறதுக்கு, அதுக்கு எண்டிக்காது ஜலம் விட்டேலான்னு கேட்கிறது. உமக்கு எவ்வளவு வருத, இதெல்லாம் யாருடைய வேலை? கிரகஸ்தனுடைய வேலை. ஆகையால் கிரகஸ்தாசிரமமானது மிக சிறந்த ஆசிரமம் ஒன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம் சொன்னேன், யத்யாசிரமம். அவர் என்ன பண்ணும், சர்வதா சர்வ காலமும் ஞானத்துக்காக வேலை செய்யணும், உபனிஷத்தை வாசிக்கணும், பகவத்கீதையை வாசிக்கணும், வந்தவாளுக்கு சொல்லணும். ஏன்னா மனுஷாளுக்கு வேண்டியது வெறும் காசோ அல்லது போகமோ மட்டும் போராது, மன நிம்மதி வேணும். அந்த மன நிம்மதிக்கு வேண்டியதான உபதேசம் ஒரு பண்ணணும், சர்வதா சர்வ காலமும் ஜபிச்சுண்டே இருக்கணும். அந்த ஜபம் பண்ண பண்ண மனசாந்தி ஆகும். மனசு ஏகாந்தமா சாந்தி ஆச்சுன்னா அந்த மனசு அங்க நீங்க போனீங்கன்னா உங்க மனசும் சாந்தமாயிடும்.